புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக மனித குலத்திற்கே அறிவியலுடைய சிறந்த பரிசு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மின்சாரம் தான். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமே ஒரு மின்சார யுகமாக மாறிட்டுருக்கு. மின்சாரம் அப்படிங்கிறது ஒளி, வெப்பம், பிற வசதிகளுடைய ஒரு மூலமாக பார்க்கப்படுது. வீட்டில் எரியக்கூடிய விளக்குகளில் இருந்து தெரு விளக்குகள், பூங்காக்கள் வர, ஏன் மாபெரும் தொழிற்சாலைகள் வர இயங்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மின்னோட்டம் இந்த நிறுவனங்களை இயங்க செய்யுது அப்படின்னா கண்டிப்பாக அது மின்சாரம் மட்டும்தான். மனிதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துறதுக்கும் சமூக வசதிகளை மக்களுக்காக அதிகப்படுத்தவும் மின்சாரத்தோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வெப்பமூட்டி, குளிரூட்டும் சாதனங்கள் இது எல்லாமே மின்சாரம் இல்லை அப்படின்னா இயங்குறது ரொம்பவே கஷ்டம். மின்சாரம் முதன் முறையாக நிலக்கரி, நீரில் இருந்து தான் உற்பத்தி செய்யப்பட்டது. இது அணுசக்தி, சூரிய ஆற்றல் இந்த மாதிரி பிற மூலங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் உற்பத்தி மிகவும் குறைவாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம மின்சாரத்தை அதிகமாக செலவிடுறோம். மின்சார சேமிப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு மக்களிடம் இப்பொழுது விழிப்புணர்வே இல்லை அப்படிங்கிறது மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மின் பகிர்மான வட்டம், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், மின் அளவி சோதனை கூடம் செயற்பொறியாளர் திருமதி சு மீனாகுமாரி அவர்கள் மின்சார சேமிப்பும் சிக்கனமும் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் மீனாகுமாரி. நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயற்பொறியாளராக பணியாற்றி வருகிறேன். எமது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல பிரிவுகள் உள்ளன. இதில் தற்போது நாம் பணிபுரியும் பிரிவு மின் அளவி சோதனை கூடம் மற்றும் சிறப்பு பராமரிப்பு பிரிவு. இங்கிலீஷில் சொல்ல போனால் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் மீட்டர் அண்ட் ரிலே டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்போ என்னை பற்றிய ஒரு அறிமுகம்.
ஓகே மேடம். இப்போ பொதுவாக பரவலாக மின் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக எல்லார்ட்டையும் பேசப்பட்டு வருது. இப்போ மின் சேமிப்பு அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
மின் சேமிப்பு அப்படிங்கிறது சார், எந்த இடத்துல மின்சாரம் தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும். தேவையில்லாத இடங்கள்ல வந்து நம்ம அதை பயன்படுத்துறத நிறுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம். பட் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பெட்ரூம்ல, கிச்சன்ல தேவையில்லாத பூஜை ரூம் அப்படின்னு நிறைய இடத்துல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோம், மின்விசிறி சுழன்று கொண்டே இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல அதன் இயக்கத்தை நிறுத்திட்டு தேவையான இடத்துல மட்டும் பயன்படுத்திக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் சார் மின் சேமிப்பு. இன்னும் மக்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாசம் வந்து ஒரு 400 யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் அதை வந்து 300 யூனிட்டாவோ 250 யூனிட்டாவோ குறைக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எந்தெந்த இடத்துல தேவையில்லாம மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்கோம் அதை வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம வந்து அதை தடை பண்ணிக்கிட்டோம்னா மின்சாரத்தை சேமிச்சுக்கலாம் சார். மக்களுக்கு வந்து அந்த மின்சார சேமிப்பினால அந்த பணம் கட்டுற அமௌண்ட் வந்து குறையும். இதுதான் சார் மின் சேமிப்பு.
மேடம், இப்ப பொதுவா மின்சாரத்துடைய தேவை அப்படிங்கிறது அதிகப்படியா எந்தெந்த இடங்கள்ல அதனுடைய தேவை அதிகமா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
சார், மின்சார தேவை என்பது எல்லா இடங்கள்லையும் முக்கியமானது தான். மின்சாரம் இல்லாம எதுவுமே கிடையாது. ஒரு ஜோக்குக்கு சொல்லுவாங்க, சம்சாரம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா மின்சாரம் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், இதுல வந்து மின்சாரத்தோட பயன்பாடு வந்து அதிகமா தேவைப்படும். நெக்ஸ்ட் தொழிற்சாலைகள், அதற்கு அடுத்தபடியா ஆஃபீஸ் பில்டிங்ஸ், ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து வரிசையை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா மின்சாரம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போதைக்கு கட்டாயம், மின்சாரம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையில நம்மளோட ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு. அதனால எல்லா இடத்துலையும் மின்சாரம் தேவை, பர்டிகுலரா ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், தொழிற்சாலைகள் இந்த மாதிரி நம்ம வந்து வகைப்படுத்திக்கலாம் சார். இதுல வந்து விவசாயிகளும் இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. விவசாயத்துக்கும் நாங்க வந்து தனிப்பட்ட முறையில மின்சாரம் வழங்குறோம், அவங்களுக்கும் மின்சாரம் அவசிய தேவையாக பயன்படுகிறது. மின்சாரத்தை சேமிக்கிறது அப்படின்றது சார், தனியா ஒரு கருவிகளோ, இப்ப மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம ரெண்டு ட்ரம்ல வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டா அடுத்த ஒரு வாரத்துக்கோ அடுத்த ஒரு வாரத்துக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா மின்சாரம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இன்வெர்டர் வழியா மட்டும்தான் இப்ப சேமிச்சுட்டு இருக்கமே ஒழிய, இது தாண்டி வேற மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு அப்படின்னு வேறு வகையான கருவிகள் எதுவும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்ப இந்த இன்வெர்டர் வழியா நம்ம மின்சாரத்தை சேமிச்சு வச்சு கரண்ட் போகும்போது இந்த இன்வெர்டர் வழியா இப்ப வந்து சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி மின்சாரத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டாலே மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு சமம். எங்களோட மின்வாரியத்துல ஒரு வசனம் உண்டு, ஒரு யூனிட் மின்சாரம் சேமிப்பு 2 யூனிட் உற்பத்திக்கு சமம் அப்படின்னு நாங்க ஒரு வசனம் சொல்லுவோம். ஒவ்வொரு யூனிட்ல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு யூனிட்டை நீங்க சேவ் பண்றீங்கன்னா மின்சார வாரியத்துல வந்து 2 யூனிட் நாங்க உற்பத்தி பண்றத நீங்க மிச்சப்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் சார் மின் சேமிப்பு அப்படிங்கிறது.
இப்ப இந்த மின் இணைப்பு பெட்டி அமைக்கக்கூடிய முறைகள்ல பொதுமக்கள் எப்படியெல்லாம் மின்சாரத்தை பயன்படுத்தணும், அந்த பெட்டியை பார்த்தவுடன் எப்படி தெரிஞ்சுக்கிறது மேடம்?
ஃபர்ஸ்ட் வந்து மின்சார பெட்டியை அமைக்கும் போது 5 அடிக்கு உள்ள வந்து உயரம், அதோட ஹைட் வந்து 5 அடிக்குள்ள இருக்கணும் சார். எதனால 5 அடிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, எங்க பணியாளர்கள் ரீடிங் எடுக்க வரும்போது அந்த பர்டிகுலர் ஹைட்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து விசிபிளா அந்த ரீடிங் தெரியும், என்ன ரீடிங் அப்படின்னு. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 அடிக்கு மேல வைக்கும்போது பணியாளர்களுக்கு வந்து மிகுந்த சிரமம் ஏற்படுது, நம்பர் 1. நம்பர் 2, வீட்டிற்கு வெளியே எப்பொழுதும் எமது பணியாளர்கள் வந்து பார்வையில் படும்படி அந்த மின் மீட்டர் வைக்கக்கூடிய பெட்டியை அமைக்க வேண்டும். பல வீடுகளில் நாங்கள் வந்து பார்க்கிற சிரமம், வீட்டுக்கு உள்ள வச்சிடறாங்க, வீட்டை கூட்டிட்டு போயிடுறாங்க, அந்த டைம்ல பணியாளர்களுக்கு வந்து ரீடிங் எடுக்கிறதுல சிரமம் ஏற்படுது. 3வதா சொல்ல போனீங்கன்னா, பல வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மின் மீட்டருக்கு அந்த பெட்டிக்கு அடியிலேயே சாக்கு மூட்டைகள், சில தேவையில்லாத மர ஜாமான்கள் எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நேரத்துல பணியாளர்களுக்கு வந்து ரீடிங் எடுக்கிறதுல சிரமம் இருக்கு. அதனால பொதுமக்கள் வந்து இந்த மின் மீட்டர் வைக்கிற அந்த பெட்டியை 5 அடிக்குள்ள இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பொருத்துனாங்கன்னா ரீடிங் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீடிங் எடுக்கும்போது அவர்களுக்கும் ஒரு பயன்பாடு என்னன்னா, சரியான ரீடிங்க பதிவு பண்றதுக்கு ஒரு வசதியா இருக்கும். 2வது வந்து, மின்னளவி பெட்டிய மழைநீர் படாத மாதிரி ஒரு அடைப்பு பெட்டிக்குள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா, நாங்கள் மின் இணைப்பு கொடுக்க வரும்போது அதில் உங்களுடைய சர்வீஸ் மின் இணைப்பு எண் வந்து நாங்கள் பெயிண்ட்ல எழுதி வச்சுட்டு வந்துருவோம். மின் இணைப்பு எண் அந்த பிரிவு அலுவலகம் முதற்கொண்டு நாங்கள் அந்த பெட்டி மேல எழுதிடுவோம். ஸோ நீங்க பொதுமக்கள் எல்லாரும் அந்த மின் அளவி கருவி வைக்கிற பெட்டிய வீட்டிற்கு வெளியே ஒரு கவர்டு பாக்ஸுக்குள்ள வச்சிங்கனாலே இது வந்து மின் மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் அதுல சர்வீஸ் நம்பர் எழுதிடுவோம். ஆனா பல வீடுகள்ல அந்த பெட்டிக்குள்ள வைக்காம ஓப்பனா வெறும் சுவர்ல வைக்கும்போது எங்களால அந்த சர்வீஸ் நம்பர், பிரிவு அலுவலகம் இதை வந்து குறிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் பொதுமக்கள் அவாய்ட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. நன்றி ஐயா.
சரிங்க மேடம், இப்ப மின் சேமிப்பு குறித்து பொதுமக்களுக்கு நீங்க ஒரு என்ன மாதிரியான ஒரு அறிவுரை அல்லது விழிப்புணர்வு சொல்லுவீங்க மேடம்?
சார், பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் மின் சேமிப்புல விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே மின்சாரம் வந்து அத்தியாவசியமானது அப்படின்னு தெரியுது. பட் ஆனா அதை பயன்படுத்துற விதத்துலதான் வந்து அவர்கள் வந்து சுணங்குறாங்க, அதாவது தவறு செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது, சுணங்குறாங்க. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வீட்டில் தேவையில்லாத இடங்கள்லாம் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டில் உள்ள பெரியவங்களோ அந்த குழந்தைங்களோ அதை எந்திரிச்சு போய் இது தேவையில்லை இதை ஆஃப் பண்ணும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா யாரோ அப்பா சம்பாதிக்கிறாரு, கரண்ட் பில்லு மாசம் மாசம் வீட்டில் அரிசி பருப்பு நம்ம அத்தியாவசிய தேவைகள் வாங்குற மாதிரி கரண்ட் பில்லும் ஒரு அத்தியாவசிய தேவை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டுக்குலாம் அந்த டைம் வரும்போது பணத்தை கட்டிடுறாங்க. பட் இதனால ஒரு சமுதாய நோக்கோட பார்க்க போனா ஒரு யூனிட் மின்சாரம் ஒரு வீட்டில் லைட் எரியுது அப்படின்னா நிலக்கரி வந்து அங்க குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் சார். பட் இந்த பொதுமக்கள் வந்து நம்ம கரண்ட்டை யூஸ் பண்றோம் அதுக்கு நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்றதோட நிறுத்திக்கிறார்களே ஒழிய நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு மின்சாரத்துக்கும் அங்க உற்பத்தி பண்ற இடத்துல நம்மளோட கருப்பொருள் அந்த நிலக்கரி அந்த வாட்டர் இதெல்லாம் வந்து வீணாகிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ சேமிக்காம இந்த மாதிரி அலட்சியமா மின்சார பயன்பாட்டை நம்ம அதிகமா பயன்படுத்த நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம வந்து இந்த மூலப்பொருள்களை வந்து சீக்கிரமே அழிச்சிட்டு அவர்களுக்கு அந்த மூலப்பொருளை விட்டுட்டு போகாம நம்ம போயிடுவோம். ஸோ இன்னொரு 30 வருஷமோ 40 வருஷத்துலயோ அந்த மூலப்பொருள் கிடைக்காம எதிர்கால சந்ததியினர் வந்து கஷ்டப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அலட்சியம் தான் சார் காரணம், விழிப்புணர்வு குறைவாக இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. பொதுமக்கள்கிட்ட ஒரு அலட்சியம் தான் இருக்கு. பர்டிகுலரா சொல்ல போனீங்கன்னா ஆபீஸ் பில்டிங்ஸ் ஆல் கவர்மெண்ட் ஆபீஸ் பில்டிங்ஸ்ல எல்லாம் அலட்சிய போக்குல தேவையில்லாத இடத்துல ஆள் இல்லாத இடத்துல லைட்டு ஃபேன் இதெல்லாம் வந்து வீண் விரயம் ஆயிட்டு இருக்கு சார். இந்த வீண் விரயங்களை தவிர்த்தாலே நம்ம வந்து இன்னொரு 2 வருஷத்துக்கு உண்டான மூலப்பொருளை நம்ம தேக்கி வச்சுக்கலாம். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல உள்ளவங்கள நான் யாரையும் குறை கூறணும்னு சொல்லல, பட் இது வந்து சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு. நான் டே டு டே என்னோட ரொட்டீன் லைஃப்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். சோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களும் தன்னோட பொறுப்பை உணர்ந்து இத வந்து சிக்கனமா கடைபிடிக்கணும். அதே மாதிரி பொதுமக்களும் கடைபிடிக்கணும். ரெண்டாவது வீண் விரயமாகிற இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பகல் 12 மணி வரைக்கும் லைட் எரியுது சார். விடிய விடிய விடிஞ்சும் எரிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்றது, எங்க கொண்டு போய் சொல்றது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்குமே விழிப்புணர்வு இருக்கு, அலட்சிய போக்குதான் சார் இதுக்கு காரணம்.
இப்ப இந்த மின்சாரத்தை சேமிக்க கூடிய வீட்டினுடைய மின் உபகரணங்களை வாங்கும் பொழுது எந்த மாதிரியான உபகரணங்களை வந்து பார்த்து வாங்கணும், இதை வாங்கக்கூடிய உபகரணங்களுடைய அடிப்படையில மின்சாரத்தை நம்ம சேமிக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
சார் இப்போ நம்ம வீட்டில் மேக்சிமம் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லைட்டு ஃபேனு மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைட்டு எடுத்துக்கிட்டோம்னா சிஎஃப் லேம்ப்னு சொல்லுவாங்க, காம்பாக்ட் ஃப்ளூரசன்ட் லேம்ப். இது வந்து இப்ப எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஸோ நம்ம மின் விளக்குகள் வாங்கும்போது சிஎஃப்எல் லேம்ப் அப்படின்னு கேட்டு வாங்கணும் சார். அதை பயன்படுத்தணும்னா மின்சாரத்தை நம்ம சிக்கனப்படுத்தலாம், சேமிக்கலாம், வீட்டில் உள்ளவங்களுக்கு கரண்ட் பில்லு கம்மியாக வரும். இதை தாண்டி நம்ம உபகரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எல்லா இதுலேயுமே ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சார். 3 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு உபகரணத்துலேயும் அந்த ஸ்டார் ரேட்டிங் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்டார் ரேட்டிங் அதிகமாகும்போது உங்களோட சிக்கனம் மின் சிக்கனம் வந்து கம்மியாகும். அதனால நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் ஏசி வாங்கினாலும் ஸ்டார் ரேட்டட் இருக்கா 5 ஸ்டார் இருக்கா அப்படின்னு பார்த்து பர்டிகுலரா வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா மின்சாரத்தை வந்து சிக்கனமா பயன்படுத்தலாம், உங்களுக்கு கரண்ட் பில்லு கம்மியா வரும் சார். நான் ஒரு யாரையும் குறை சொல்றேன்னு நினச்சிக்க வேணாம். பட் இதே பிரைவேட் ஆபீசர்ஸா இருந்தா கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதை வந்து வாட்ச் பண்றதுக்குன்னு தனியா ஒரு பர்சன் வந்து அங்க நியமிச்சிருப்பாங்க. அதனால பிரைவேட் ஆபீசஸ் பிரைவேட் பில்டிங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நியாயமாக இருக்கு. என்னோட 28 வருட அனுபவத்துல என் மனசை ரொம்ப பாதிக்கிற முதல் விஷயம் வந்து ஸோ பர்டிகுலரா அந்த ஆபீசஸ்க்கு நான் என்ன ரெக்வஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நான் உள்ள கேபின்குள்ள வரும்போது எல்லாம் ஆன் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கீழே உள்ள சபார்டினேட்ஸுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டாவே எக்கச்சக்கமான யூனிட்டை நம்ம சேவ் பண்ணலாம் சார். நானும் கடந்த 28 வருஷமா ஆபீசர் கேடர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னை பத்தி நான் பெருமையா சொல்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்ல வரல. பட் இதை சொன்னா இதை கேட்குற ஒரு 10 ஆபீசர்ஸ் வந்து மனம் திருந்துனாங்கன்னா சமுதாயத்துக்கு அது நல்லது. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல என்னோட கேபின்குள்ள நான் போனேன்னா என் கையால தான் லைட்டு ஃபேனு என்னோட தேவைகளை நானே ஆன் பண்ணுவேன். கேபினை விட்டு வெளியில வரும்போது நானே ஆஃப் பண்ணிட்டு வந்துருவேன். எங்க ஓஹெச் வந்து நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். நம்பர் டூ வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ். ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அந்த லோக்கல் பஞ்சாயத்து இவங்க கண்ட்ரோல்ல மின்சார வாரியம் வந்து ஒப்படைச்சிடுறாங்க. சர்வீஸ் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. ஸோ அவங்க தான் அதுக்கு உண்டான ஆன் ஆஃப் ஸ்விட்சு எங்க வந்து மீட்டர் பாக்ஸ் வச்சிருக்காங்க அங்க வந்து ஒரு ஆள் போகணும் கரெக்டா ஆஃப் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலே கிடையாது சார். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெருவுலயோ ஒரு ரோட்லயோ நடந்து போயிட்டு இருக்கேன், அந்த இடத்துல ஒரு 11 மணிக்கு லைட் எரியுது அப்படின்னா நான் இறங்கி அந்த மெயின் ஆஃப் பண்ணிட்டு அடுத்துதான் நான் என்னோட அடுத்த வேலைக்கு நான் கிளம்புவேன். பட் இது மாதிரி நான் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன் அப்படின்னா இதை வந்து அரசாங்கம் தான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம போறவங்க நம்ம கண்ணு முன்னாடி இது வீண் விரயம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் போது பாதுகாப்பா காலில் செருப்பு போட்டுக்கிட்டு கையில உங்களுக்கு ஒரு பய உணர்வு இருந்ததுன்னா கையில ஏதாவது உலர்ந்த துணியோ கர்ச்சிப்போ ஏதாவது தொட்டுட்டு மெயினா ஆஃப் பண்ணிடலாம். பட் இதே என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ நான் பார்க்கும்போது ஸ்ட்ரீட் லைட் ஆன் பண்றதுக்கு 4 பேர் வந்துருவாங்க சார். இன்னைக்கு ஒரு 5-5:30 எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள லைட்டை போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்துருவாரு. சப்போஸ் அவர் வரலன்னா அடுத்த ஒருத்தர் என்னடா இன்னும் லைட் எரியலன்னு வந்துருவாரு. பட் அதே காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. நானு போய் ஆஃப் பண்ணுவேன் இல்லாட்டி எங்க அண்ணன் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு சார். நான் வந்து பர்டிகுலரா எந்த உதவியும் சொல்லலை. பட் இது பொதுமக்களுக்கும் இது வந்து ஒரு விழிப்புணர்வா ஒரு ரெக்வஸ்டா நான் வச்சுக்கிறேன். ஆபீசர்ஸ்க்கும் நான் ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். ஆபீஸ் தாண்டி ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் எல்லாருமே ஒரு டிசிப்ளின் வேணும் சார். செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஒரு மனசுல வந்து ஒரு ஐயோ இது தேவையில்லாம போகுது அப்படின்ற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் அது ஆபீசரா இருந்தாலும் சரி ஓஹச்சா இருந்தாலும் சரி பொதுமக்களா இருந்தாலும் சரி இந்த உணர்வு வந்தால் மட்டும்தான் சார் இந்த மின்சார சிக்கனத்தை வந்து நம்ம சீரான முறையில கொண்டுட்டு போக முடியும் சார். மாதாந்திர கூட்டம் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம் சார் எங்க ஆபீஸ்ல. மின்சார வாரியத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு ஒவ்வொரு தாலுக் ஹெட் குவார்டர். இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா 5 தாலுக்கா இருக்கு சார். அறந்தாங்கி கீரனூர் புதுக்கோட்டை திருமயம் ஆலங்குடியம்னா 5 தாலுக்கா இருக்கு. அந்த 5 தாலுக்காலையும் மாசத்துல ஒரு நாள் வந்து மக்கள் குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். அதுல பொதுமக்கள் எல்லாரும் தன்னோட குறைய சொல்ல வருவாங்க. அந்த நேரத்துல வந்து நாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு வந்து கொடுக்குறோம் சார். மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும், பாதுகாப்பா உபகரணங்களை வந்து இயக்கணும், விபத்து இல்லாத மின்சார வாரியத்தை உருவாக்கணும் அப்படின்ற சில விழிப்புணர்வுகளை கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்கிற இடத்துல இப்ப தாலுகா ஆபீஸ்ல வந்து மாசம் மாசம் அவங்க ஒரு குறை தீர்க்கும் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க பொதுமக்களுக்கு. அந்த மீட்டிங்ல தாலுகா ஆபீஸ் மீட்டிங்ல ஒவ்வொரு மாசமும் மின்சார வாரிய அலுவலர்கள் போயிட்டு அந்த ரெவன்யூ சம்பந்தப்பட்ட கேள்விகள் முடிந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய மின்சாரம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை வந்து அந்த இடத்துல நாங்க பொதுமக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி வந்து வருஷத்துல ஒரு நாள் அந்த December 14 December 20 நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வு பேரணி அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் மின்சார வாரியம் செஞ்சிட்டு இருக்கு சார். இதை தாண்டி நான் இன்னும் வந்து இதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு என்னோட கருத்து என்னன்னா இந்த 100 நாள் வேலைகள் நடக்கிற இடத்துல ஆபீசர்ஸ் போயிட்டு கொஞ்சம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லலாம். இதை தாண்டி எனக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு எவ்ரி குவார்ட்டர் வந்து ஸ்கூல்ஸ்ல போயிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார வச்சு இந்த மின்சாரத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தா இளம் பிஞ்சு அவங்க மனசுல இதை விதைச்சோம்னா எதிர்கால சந்ததிகளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இப்ப என்னன்னா எந்த பேரண்ட்ஸும் வந்து வீட்டுல குழந்தைங்களுக்கு வந்து நல்லா படி மார்க் வாங்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு நீ கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இதை மட்டுமே சொல்லி வளர்க்குறாங்களே ஒழிய ஒரு சமுதாய சிந்தனையோட ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கரண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், நம்ம கிட்ட ஒரு 2 ரூபா இருந்தா அதுல ஒரு 50 பைசாவ இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணணும், இந்த மாதிரி நோக்கில எந்த பேரண்ட்ஸும் குழந்தைங்களை எஜுகேட் பண்ற மாதிரி எனக்கு என்னோட பார்வையில இல்லை. பட் இதுக்காக எல்லா பேரண்ட்ஸையும் குறை சொல்ல முடியாது. பெரும்பாலான பேரண்ட்ஸ் தான் நான் சொல்றேன், ஏன்னா நாட்டுல நல்லவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த மாதிரி இல்லாத சில பேரண்ட்ஸுங்களுக்கு நம்ம வந்து ஸ்கூல் வழியா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு வரலாம் சார். இது இல்லாம எவ்ரி மந்த் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் அப்படின்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு சார். அதுல மாவட்ட ஆட்சியர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னீங்கன்னா எங்க மின்வாரிய அலுவலர்கள் அந்த கூட்டத்துக்கு போனோம்னா விவசாயிகள் வந்து நிறைய மின்சாரத்தை வேஸ்ட் பண்றாங்க சார். அவங்க பயிர் வந்து அறுத்ததுக்கு அப்புறமும் மோட்டரை போட்டுட்டு இவங்க குளிக்கிறது, துணிமணி துவைக்கிறது, சும்மா மோட்டரை போட்டு விட்டு மறந்துட்டு போயிடுறது, இந்த மாதிரி சில வீந்திரயங்கள் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம். அதுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் சார். விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நிறைய ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்க நாங்க போய் செய்யலாம். அந்த மாதிரி எல்லாம் விழிப்புணர்வை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஏற்கனவே பல இடங்கள்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். பட் இன்னும் வாய்ப்புகள் கிடைச்சா நிறைய இடத்துல கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு சார்.
ஓகே மேடம். இன்றைய கால இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மின்சார சிக்கனம், பாதுகாப்பா மின்சாரத்தை பயன்படுத்துறது, குறிப்பா இந்த சிக்கனமா மின்சாரத்தை கடைபிடிக்கிறது குறித்து உங்களுடைய ஒரு பொதுவான கருத்துக்கள் இருந்ததுன்னா அதை மக்களோட பகிர்ந்துக்கங்க மேடம்.
அன்பான பொதுமக்களே, என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, 100 வருடங்களாக நிலக்கரியை தோண்டி 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 மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இன்னொரு முறையில டேம்ல தண்ணியை தேக்கி வச்சு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கல்பாக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கு. இது வந்து இயற்கை வளங்களை நம்பிதான் நம்மளோட மின்சாரம் இப்போது பூர்த்தி அடைஞ்சிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த காலகட்டத்துல தேவையான நேரத்துல பயன்படுத்தி தேவையில்லாத நேரத்துல அதை சிக்கனம் பண்ண தவறினால் இந்த நிலக்கரி இந்த பூமியில எத்தனை ஆண்டுகளுக்கு இன்னும் வரும். இந்த மழை காலங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நாம குழந்தையா இருக்கும் போதெல்லாம் இப்ப மழை பெய்யுற அப்படியெல்லாம் இப்ப மழை பெய்யறது இல்ல. ஒண்ணு, தேவையான நேரத்துல பெய்யாது, தேவையில்லாத நேரத்துல அதிக அளவு பெஞ்சு வெள்ளமாவும் புயலாவும் மக்களுக்கு வந்து பெரும் சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சோ நம்ம அந்த இயற்கை சீற்றங்கள் மாறுபட மாறுபட நம்மளோட சிக்கனத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் நம்மளோட எதிர்கால சந்ததியினருக்கு நாம வந்து ஒரு மின்சாரத்தை இப்ப நம்ம எப்படி தேவைக்கு அதிகமா பயன்படுத்துறோமோ அது மாதிரி அவங்களுக்கு நம்ம விட்டு செல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளோட எதிர்கால சந்ததிகள், நம்ம பேரப்பிள்ளையோ அதுக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷனோ இந்த இயற்கை வளங்கள்னால கிடைக்கக்கூடிய இந்த மின்சாரத்தை தவற விட்டுட்டு இவங்க புதுசா ஒரு மின்சாரம் தயாரிக்கணுன்றது உண்டான ஒரு காலகட்டத்தை நோக்கி போற மாதிரி ஆயிரும். இப்ப வந்து சோலார் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த சோலார் வழியா இப்ப நம்ம ஓரளவுக்கு மின்சாரத்தை வந்து நம்ம மீட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நம்மளோட தேவைகளை வந்து இந்த சோலார் காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்கு. பட் என்னோட கருத்து என்னன்னா, மழை வந்து பொய்த்து போகுது, அதே மாதிரி இந்த சூரியனும் ஒரு நாள் பொய்த்து போகாது அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி? சூரியன் தன்னோட இயக்கத்துல ஸ்லோ டவுன் ஆகுது, அந்த வெயில் வந்து அதிகமா இருக்கும்போதுதான் அந்த சோலார் எனர்ஜி வந்து சேவ் பண்ணப்படுது. அப்படி மூடியா அந்த மழைக்காலங்கள்ல அந்த பனிக்காலங்கள்ல சூரியனோட அந்த வெப்பசக்தி வந்து குறையும் போது சோலார் எனர்ஜியை வந்து நம்ம சேவ் பண்ண முடியாது. ஸோ இயற்கை வந்து எப்ப எப்படி மாறும் அப்படின்றதுக்கு நம்மளால எந்த ஒரு கேரண்டியும் சொல்ல முடியாது. அதனால எதிர்கால சந்ததிகள் வந்து சூரிய வெப்பத்தினால நமக்கு சோலார்னால நமக்கு கிடைச்சிரும், நிலக்கரி தீந்து போனா நம்ம அது வழியா நம்ம எடுத்துக்கலாம், இல்ல மழை பெஞ்சு டேம் நிறைஞ்சு அது வழியாவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தெல்லாம் இருந்ததுன்னா தயவு செய்து அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற இந்த நிலக்கரியை நம்ம எப்படி வந்து மிச்சப்படுத்தி நம்மளோட தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். இதை தாண்டி ஒவ்வொரு இளைஞர்களும் இளைஞிகளும் பொதுமக்களும் மின்சாரத்தை மட்டும்தான் மிச்சப்படுத்தணும்னு கிடையாது. நீங்க ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றீங்க, ஒரு கல்யாண வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்றீங்க, உணவுப் பொருளை தயவு செய்து வீணாக்காதீங்க. அதே மாதிரி ஒரு ஹோட்டல்லையோ ஒரு பொது இடத்துலயோ கை கழுவுறதுக்காக வாட்டர் டேப் வச்சிருப்பாங்க, ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு அந்த டேப்பை வந்து 100% ஃபுல்லா ஃபோர்ஸா திறந்து விட்டு தண்ணிய வந்து வேஸ்ட் பண்றீங்க. இதுல வந்து என்ன என்னோட கருத்துன்னா, தண்ணி மட்டும் வேஸ்ட் ஆகல, அந்த தண்ணிய ஃபில் பண்ற டேங்க்ல ஃபில் பண்றதுக்காக அங்கேயும் வந்து நம்ம மின்சாரத்தை பயன்படுத்துறோம். ஸோ நீங்க தண்ணிய அதிகமா வீணடிக்கும் போது நீரும் வீணடிக்கப்படுகிறது. அந்த நீரை தேக்கி வைக்கிறதுக்கு நம்ம மின் தொட்டியில தேக்கி வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற மின்சாரமும் அந்த நேரத்துல வீணடிக்கப்படுது. அதனால உங்கள் கைகளுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ குறைந்த அளவு அதை திறந்து வைத்து அதை பயன்படுத்தணும். பொதுவா வந்து ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துலயே நான் நிறைய போற இடத்துல சொல்லிட்டு வருவேன், ஏன் சார் இவ்வளவு ஃபோர்ஸா நீங்க வந்து அந்த டேப்பை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு 50% இப்படி வச்சுக்கிட்டா வர்றவங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நான் பர்சனலாவே என்னோட விழிப்புணர்வை கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது தாண்டி என்னோட இன்னும் ஒரு சமுதாய நோக்கோட நான் சொல்ல போனேன்னா, நீங்க யூஸ் பண்ற காரு, நீங்க யூஸ் பண்ற டூ வீலர், இதுவுமே ஃபியூயல்ஸ் டீசல் பெட்ரோல்னால இயங்கிட்டு இருக்கு. இதையுமே நீங்க தேவைப்பட்டா மட்டும்தான் பயன்படுத்தணும். முடிஞ்ச அளவு சைக்கிள்லயோ வாக்கிங்லயோ போயிட்டு ரொம்ப நெசசிட்டி அப்படின்னா தான் நீங்க காரு பைக் இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துருவீங்க, அதுக்கு நீங்க பே பண்ணிடுவீங்க. ஆனா அந்த பெட்ரோலையோ டீசலையோ உருவாக்கி நம்ம இல்லம் நம்மளோட பெட்ரோல் பங்க் வரைக்கும் கொண்டுட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க, அதுவும் ஒரு இயற்கை வளம் தான். நிலக்கரி எப்படி இயற்கை வளமோ அது மாதிரி பெட்ரோல் டீசலும் வந்து உற்பத்தி பண்ணி தான் வருது. இதை நம்ம வந்து வீந்திரயம் பண்ணும் போது எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம விட்டு வச்சுட்டு போக முடியுமா? எல்லாத்தையும் நாமளே வந்து காலி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டே இருக்கு. அதனால உணவா இருந்தாலும் சரி, தண்ணியா இருந்தாலும் சரி, காற்றா இருந்தாலும் சரி, பொதுவுல எல்லாமே சிக்கனம். பட் இதுக்காக நான் கஞ்சத்தனம் பத்தி பேச வரல. தேவையான இடங்கள்ல பயன்படுத்திக்கோங்க, தேவையில்லாத இடங்கள்ல அதை வந்து நிறுத்திக்கோங்க அப்படின்றதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இதை தாண்டி நான் இன்னும் சொல்ல போனா இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, வருங்கால சந்ததிகள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ல ரொம்ப சஃபர் ஆகுறீங்க. பட் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தனும் தன்னை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு நான் ஒரு திருக்குறள் சொல்றதுக்கு விரும்புறேன், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல உட்காந்து ஃபுல்ஃபில் ஆயிட்டேன், அதனால நான் உங்களுக்கு வந்து ஈஸியா சொல்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க தவறா நினைக்க வேண்டாம். ஏன்னா எங்க காலகட்டம் வேற, இப்போதைய காலகட்டம் வேற. இன்றைய காலகட்டத்துல கவர்மெண்ட் ஜாப் வந்து எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியும்? இன்னைக்கு பாப்புலேஷனோட லெவல் என்ன போயிட்டு இருக்கு? அதனால நீங்க எல்லாருமே முயற்சி பண்ணுங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணுங்க. கிடைக்கும் போது அதை வந்து நீங்க வந்து அனுபவிச்சுக்கோங்க, கிடைக்காத பட்சத்துல உங்க மனசு ஒடிஞ்சு எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்ற ஒரு விரக்திக்கு போகாம ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், நம்மளோட சக்திக்கு நம்மளோட தேவைக்கு நம்மளோட முயற்சிக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னு நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் விரக்தியிலேருந்து வெளியில வந்துடலாம். புதுவை பண்பலை நேர் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களை, இதுவரை மின்சார சிக்கனமும் சேமிப்பும் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை மின் பகிர்மான வட்டம், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், மின்னளவி சோதனை கூடம் செயற்பொறியாளர் திருமதி சு மீனாகுமாரி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.